நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. ஆஸ்திரேலியாவில் இந்த வாரம் நடைபெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. முன்வைப்பவர் ரைசல். 2035ஆம் ஆண்டுக்குள் ஆஸ்திரேலியா 62-70% வரை கரியமல வாயு வெளியேற்றத்தை குறைத்து 2005ஆம் ஆண்டு இருந்த அளவை எட்டும் என்றும், இதற்காக அரசு $5 பில்லியன் செலவிடும் என்றும் பிரதமர் ஆந்தனி அல்பனீசி அறிவித்தார்.
We know that getting emissions down in the resources sector and heavy industry is the next major area and will help heavy industry to do the heavy lifting. Today we're announcing a new net zero $5 billion fund in the National Reconstruction Fund to help large industry decarbonise and scale up more renewables and low emissions manufacturing.
அரசின் இந்த அறிவிப்பு கடும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளது. அரசு நிர்ணயம் செய்திருக்கும் இலக்கு போதுமானதல்ல என்று சுற்றுப்புற சூழல் நலன் அமைப்புகளும் எதிர்கட்சியான கிரீன்ஸ் கட்சியும் அரசை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளன. பாப்பாவனகினி நாட்டுடன் ஆஸ்திரேலியா செய்து கொள்ளவிருந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இந்த வாரம் கையெழுத்தாகவில்லை. விரைவில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று பாப்பாவனகினியின் 50ஆவது ஆண்டு சுதந்திர விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள அங்கு சென்றிருந்த பிரதமர் ஆந்தனி அல்பனீசி கூறினார். ஆனால் இந்த ஒப்பந்தம் குறித்து பாப்பாவனகினியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சாதகமாக இல்லை என்றும், சீனா எதிர்ப்பு தெரிவித்திருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் எதிர்க்கட்சியான லிபரல் கட்சி கூறியுள்ளது. கப்பற்படைக்கு உதவும் கப்பல் கட்டும் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை செப்பனிடும் தளம் ஒன்றை பேர்த் நகருக்கு அருகில் அமைக்க அரசு $12 பில்லியன் செலவிடும் என்று அரசு அறிவித்துள்ளது. ANZ வங்கி கடந்த ஆண்டுகளில் செய்த முறைகேடுகளுக்கு அபராதமாக $240 மில்லியன் செலுத்த ஒத்துக்கொண்டது. 2017ஆம் ஆண்டு வங்கிகள் குறித்து நடத்தப்பட்ட அரசு விசாரணையான ராயல் கமிஷனின் பரிந்துரைகளிலிருந்து ANZ வங்கி பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று அரசின் ஆசிக் நிறுவன தலைவர் ஜோ லாங்கோ ANZ வங்கியை கடுமையாக விமர்சித்தார்.
It's now more than 5 years since the Banking Royal Commission, but disappointingly here we are yet again with not one but 4 more examples of how AMZ has fallen short. This pattern of misconduct at AMZ stretches back beyond the Royal Commission and over nearly a decade.
நியூயார்க் நகரில் நடைபெறும் ஐக்கிய நாட்டு சபையின் பொது சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள பிரதமர் ஆந்தனி அல்பனீசி இன்று அமெரிக்காவுக்கு கிளம்பி செல்கிறார். இந்த கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கும் ஆஸ்திரேலிய அரசின் முடிவை அல்பனீசி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுள்ளார். கடந்த வியாழக்கிழமை ஆப்டஸ் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் 000 எனும் அவசர சேவை எண் சரிவர இயங்காத காரணத்தினால் உடனடியாக அவசர மருத்துவ சேவை கிடைக்காத பின்னணியில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக ஆப்டஸ் நிறுவன தலைமை மேலாளர் ஸ்டீஃபன் ரூ கூறியுள்ளார்.
I want to offer a sincere apology to all customers who could not connect to emergency services when they needed them most. And I offer my sincere and heartfelt condolences to the families and friends of the people who passed away. I am so sorry for your loss.
உயிரிழந்தவர்களில் 8 மாத குழந்தையும் 68 வயது பெண்மணியும் அடங்குவர். இவர்கள் இருவரும் தெற்கு ஆஸ்திரேலியாவையும் மற்றவர் மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தையும் சார்ந்தவர்கள். நாட்டில் 60 வயதையும் தாண்டி வேலைக்கு செல்கின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக ஆய்வு முடிவு காட்டுகிறது. 60களின் பிற்பகுதியில் உள்ளவர்களில் 1/3 தொடர்ந்து வேலை செய்கின்றார் என்று HILDA நிறுவன தரவு தெரிவிக்கிறது. மெல்பர்னின் காபிள் பேங்க் என்னுமிடத்தில் செப்டம்பர் 6ஆம் தேதி 12 வயது சோல் ஆச்சியக், 15 வயது டா அக்கங் எனும் இருவர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தாம் 7 பேரை கைது செய்திருப்பதாக விக்டோரிய மாநிலத்தின் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் மார்டின் ஓ பிரெயின் கூறியுள்ளார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் அரசால் இயக்கப்படும் சுமார் 8,000 பேருந்துகள் இனி மின்சார எரிசக்தியில் இயங்கும் வகையில் மாற்றியமைக்கப்படும் என்று பிரீமியர் கிறிஸ் மின்ஸ் அறிவித்தார். இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய இந்த வார முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.